நாளைக்கு கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி வரும்போதே பெரிவாசநிதியில் சுவாமிகள் பண்ண பாகவத உபன்யாசம் சப்தாகம் ஞாபகம் வரும். ஒரு வாட்டி பெரிவாட்டை உட்கார்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது சுகாச்சாரியால் ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர்கிட்டேருந்து எதுக்கு அத்தியனம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டுட்டு, மகாஞானியான சுகர் தன்னுடைய சமாதியிலேருந்து வெளில வரும்போது பகவானுடைய அமிர்தமயமான சரித்திரத்தில் மூழ்கியிருக்கணும், அதுவும் இந்த விஸ்தாரமான பாகவதத்தை தெரிஞ்சுட்டா. ஏழு நாள் பகவானுடைய கதைகளை பேசிட்டுருக்கலாம். பகவானுடைய கதையை பேசினா பக்தர்களும் சாதுக்களும் தான் பக்கத்தில் வருவா, அவளுடைய சத்சங்கத்தில் பொழுது போகும் அப்படிங்கிறதுக்காக சுகர் ஞானியாக இருந்தாலும் இந்த பாகவதத்தை அத்தியனம் பண்ணிட்டார் அப்படின்னு வருது. இதை பெரியவாட்ட சொன்னபோது பெரியவா எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணாயனமஹா கமலாநாதாயனமஹா வாசுதேவாயனமா அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறதில் ஒரு ஆனந்தப்படுவான்னு சொல்கிறாராக்கும் அப்படின்னு சொன்னாலாம். சுவாமிகள் ரொம்ப சந்தோஷப்படுவார், அதை என்கிட்ட சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவார். இதை கேட்கும்போது மகாபிரிவா அவர் அவதார மகான் காமாட்சி ஸ்வரூபம் இருந்தாலும் தான் ஏதோ முயற்சி பண்ணி அந்த சந்திரமௌழீஸ்வர பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்பாட சரண தியானத்தினால் தான் சித்தி அடைஞ்ச மாதிரி அடிக்கடி பேசுகிறா இல்லையா, அப்படி காமிச்சுண்டா. அதனால் சொல்கிறேன், ஒரு கிரகஸ்தனே ஸ்ரீருத்ரத்தை சொல்லி தன்னாத்தில் பெரிவா பண்ண அந்த சிவலிங்கத்துக்கு பஞ்சாயதன பூஜை பண்ணாலே ஜீவன் முக்தனாயிடுவான்னு புராணங்கள் இருக்குது. அப்படி இருக்கச்சே ஆச்சாரியாள் கைலாஸ்லேருந்து கொண்டு வந்த சந்திரமௌழீஸ்வரருக்கு மூணு காலம் ருத்ரம் சொல்லி சன்னியாசியாக இருந்துட்டு அவ்வளோ மடியாக ஸ்ரீருத்ரம் சொல்லி பெரிவா வருஷக்கணக்காக அபிஷேகம் பூஜைகளும் பண்ணியிருக்கா. அதனால் பெரிவா ஜீவன் முக்தர், எப்போயோ ஜீவன் முக்தர் ஆயிருப்பார். அப்படி ஆன பெரிவா தள்ளாத வயசில் எங்கேயோ மகாகாலையும் குல்பர்காலையும் சத்தாராலையும் இருக்கும்போது கர்னூலில் இருக்கும்போதெல்லாம் சுவாமிகளை வரவழைச்சு அவர்கிட்ட பாகவதத்தை படிக்க சொல்லி பிரவச்சனம் பண்ண சொல்லி உட்காந்து கேட்குறான்னா, நான் எப்படி பூஜை மூலமாக ஞானத்தை அடைஞ்சேனோ அந்த மாதிரி இந்த சத்கதா ஸ்ரவணம் பிரவச்சனம் இதில் உனக்கு இருக்கிற இந்த பக்தினால் நீயும் உயர்ந்த ஞானத்தை அடைவாய் அப்படின்னு சுவாமிகளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்டு பெரியவா கேட்டு, உன்னோட ஜென்மா சார்த்தகமாகும் பாகவதம் படிக்கிறார் அவர் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு பாகவதமே பாராயணமே பண்ணிகிட்டே இருந்தார் சுவாமிகள். அப்படி இந்த பக்தியில் வைதி பக்தி அப்படின்னு முறைப்படி அந்த பூஜை பாராயணங்கள் பண்ணிகிட்டு இருந்தா பளிச்சுன்னு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினாலேயோ இப்போ இந்த ஜென்மத்தில் பண்ணிட்டுருக்கிற பூஜா பலனாலேயோ உயர்ந்த பாவ பக்தி சமாதிக்கு நெருக்கமாக வந்துடுறது. அது எப்படி நடக்கும், உலக விஷயங்களில் நிர்மமோ நிரகங்காரா சா சாந்திம் அதிகச்சதி அப்படின்னு சொல்லார். பலியுடைய விஷயத்தில் அவன்கிட்டேருந்து அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கிண்டு அவனை கட்டி வச்சு அதட்டுறார். அப்போ பிரம்மா கேட்குறார், ஏன் இப்படி பண்ணுறீள், அவன் உத்தம பக்தனாக இருக்கானே அப்படின்னு போது சுவாமி சொல்கிறார், நான் விஸ்வேஸ்வரன் வேணுங்கிறத கேளு அப்படின்னு பேசினானே அந்த மமக்காரம், அதை போக்குறதுக்காக அவனுடைய சொத்தை பிடிங்கினே, அவனுடைய அகங்காரம் போகிறதுக்காக அதட்டினே. ஆனால் சின்ன காலை காமிச்சு பெரிய காலால் அளந்ததுனால நான் அதுக்கு பிராயசித்தமாக அவனுடைய சுத்தலோகத்து வாசலில் நின்றுண்டு கால் கெடுக்க காவல் காக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்தபோது அடித்து 100,000 யோஜனை தள்ளி போய் விழறாவும். அந்த மாதிரி பலி முதல்ல எல்லாத்தையும் எழுந்தாலும் அவன் பெரிய அனுகிரகம்னு நினச்சான். அவனுடைய தாத்தா பிரஹ்லாதனும் வந்து என்ன காட்டிலும் இவன் பெரிய பாக்கியசாலி, நீங்கள் வந்து ஆட்கொண்டேன்னு சொல்கிறார். அப்படி வந்த கஷ்டத்தை பக்தினால் அனுகிரகம் நினச்சனால அதுக்கப்புறம் ராவணனால் உலகமே ராவணனால் அலர்ன போது பலி சந்தோஷமாக பகவானுடைய தியானத்தில் இருந்தான். இப்படி பலி விஷயத்தில் ஒரு விதமாக அவனுடைய அந்த அகங்கார மமக்காரத்தை போக்கி அவனுக்கு சாந்தியும் ஞானத்தையும் கொடுக்குறார். இந்த வாட்டி ராசக்கிரீட நாராயணியத்தில் 65வது தசகத்தை படித்தபோது ஒருத்தி பாதி அலங்காரத்துலேயே கிளம்பிட்டா, ஒருத்தி கழுத்தில் போட்டுக்க வேண்டியதை இடுப்புலையும் இடுப்பில் போட்டதை கழுத்தில் போட்டுன்னு ஓடுறா. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் கேட்டோன்னே அந்த மாதிரி அலங்காரம் கோணாமான்னு பண்ணிட்டு வந்தால் கூட சுவாமிக்கு அதுதான் பிடிச்சது அப்படிங்கிறது படித்தபோது எனக்கு தோணித்து, இது இது கண்ணப்பனுடைய பக்தி மாதிரி அல்லவா இருக்குது அப்படின்னு. கண்ணப்பன் மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கச கூர்ச்சாயத்தை, திருவிழா நடந்து வந்த பாதுகையை தலைமையில் தூக்கி வைக்கிறான், அவர் அபிஷேகத்துக்கு முன்னாடி கூர்ச்ச வைப்பான் அது மாதிரி நினச்சிக்கிறார். வாயில் ஜலத்தை அப்படின்னு வந்து துப்புறான், அவன் வந்து சுவாமி அதை கங்கா அபிஷேகமாக நினச்சிக்கிறார். அவன் வந்து இதனால் இந்த ஐயர் ஏதோ வெறும் சாத்த வச்சுருக்கார், நல்ல சாப்பாடு போடும் சாமிக்கு அப்படின்னு போய் பன்னியை வேட்டையாடின்ட்டு அது நல்லா சுட்டு அதில் தேன்லாம் விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆ இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாதி கடித்து கொண்டு வந்து வச்ச மாம்சத்தை நவ்யோபஹாராயத்தை ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல நிவேத்தியமாக ஏற்றுக்கிறார். பக்தி என்ன தான் பண்ணாதுங்கிறார் சங்கர். இந்த கோபிகளும் காந்தோபசேபன பராசிச்ச தன்னுடைய பிரியமான கணவனுக்கு சுசுரூஷை பண்ணிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு வீட்டு காரியத்தை கவுச்சுன்னு இருந்தவா, இந்த கிருஷ்ணன் குழந்தைகளேந்து அவனை பார்த்துட்டு இருக்கான், அவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி வருது. அந்த புல்லாங்குழலை கேட்டோடனே அன்னைக்கு அவளுக்கு உயர்ந்த அனுகிரகம், அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். நமக்கு இந்த மதுரபாவம் புரியுங்கிறதுனால இதை கொண்டு ரிஷிகள் நமக்கு புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் இந்த கோபிகளோட பக்தி பாவபக்தி, அவள் எத்தனையோ ஜென்மாவ பண்ண புண்ணியத்தினால அவளுக்கு அந்த உயர்ந்த பக்தி, அதனால்தான் மகான்களும் சுவாமிகள் கூட கோபிகள் மாதிரி பக்தி பண்ணோம், ஆனால் அதை ரகசியமாக பண்ணோம் அப்படின்லாம் சொல்வார். அந்த மாதிரி பக்தி அந்த மாதிரி உலகப்பட்டுக்கள்லாம் தானாக நழுவி விழுந்து பகவானிடத்தில் போய் சேராளே, அவருடைய அனுகிரகம் கிடச்சிது. அந்த பக்தி எனக்கு கண்ணப்பனுடைய பக்தி அப்படின்னு தோணித்து. இந்த மாதிரி பூஜை பண்ணி அது மூலமாக உயர்ந்த பக்தி அடைஞ்சு பகவானே கிடைப்பார் அப்படிங்கிறத முதல்ல நமக்கு காமிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? காமாட்சி தேவி தான். காமாட்சி தேவி பரமேஸ்வரன்ட்ட சிவாகமங்கள்லாம் கேட்டிருக்கா, அதில் முறைப்படி பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னோடனே அம்பாளுக்கு தனக்கும் அந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு ஆசை வருது. உடனே சுவாமி சொல்கிறார், நீ தமிழ் தேசத்தில் கம்ப நதிக்கரையில் காஞ்சிபுரம்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருக்குது, அங்கே போய் இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ரஜினிங்கிறவா எனக்கு பெரிய புராணத்தில் காமாட்சி புராணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு காமிச்சா, திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் அஞ்சு விதமான நிலங்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதை பற்றின வர்ணனைகள், முக்கியமாக அதில் இருக்கிற கோயில்கள், நெய்தல் வரும்போது நம்முடைய திருவொற்றியூர் திருமயிலை திருவான்மையூர் அதை தாண்டி மாமல்லபுரம், அதுக்கு அப்படி தான் அடுத்தது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பற்றி பல ஸ்லோகங்கள், இந்த 48வது ஸ்லோகத்துலேருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் அதில் காஞ்சிபுரத்தோட மகிமை. காஞ்சிபுரம் எல்லா யுகங்களும் இருக்கிற க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு தசரதர் பிள்ளை வர வேண்டி காமாட்சியை பூஜை பண்ணி ராமரை குழந்தை அடைஞ்சான்னு ஒரு புராணத்து இருக்குது. அந்த மாதிரி அந்த யுகத்துலேயும் காமாட்சி இருந்திருக்கா, காமாட்சி பிலத்தில் வந்து வசித்தா, அப்புறம் அந்த நதிக்கரையில் ஹிமவான் பூஜா திரவியங்களையும் தோழிகளையும் அனுப்பிச்சு அங்கே உட்காந்துட்டு அந்த பூஜை பண்ணுறா, மணல் லிங்கம் பண்ணி பூஜை பண்ணுறா, இதெல்லாம் அந்த பெரிய புராணத்தில் ரொம்ப அழகான செயல்களில் வருது. அந்த பூஜை பண்ணும்போது கம்ப நதி பெருக்கெடுத்து ஓடுறது, மற்றவெல்லாம் ஓடி போய்டா, ஆனால் அம்பாள் அதை வெறும் மணல் லிங்கமாக நினைக்கலையே, சுவாமியாக நினைக்கிறா, அதனால் கட்டிக்கிறா. சுவாமி பண்ண புண்ணியம் அம்பாள் ஆலிங்கனம் பண்ணான்னு வருது. ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதேகே ஆக்காரிணி ராஜத்தை அப்படின்னு மூக்க கவி அம்பாள் பக்தர் சுவாமி பண்ண புண்ணியம் அம்பாளுங்கிற ரூபத்தில் வந்ததுன்னு சொல்கிறது ஆச்சரியம் இல்லை. ஒரு சிவபக்தர் சேக்கிழார் பெருமான் ஒரு சிவபுராணத்தில் பெரிய புராணத்தில் சுவாமி பண்ண புண்ணியம் அம்பாள் அணைச்சண்டான்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த முறைப்பண்ணி பண்ண பூஜையினால் சாட்சாத்தாக சுவாமியை பார்த்து அங்கே இருக்கிறத புரிஞ்சுண்டு கட்டிண்டு அந்த சுவாமியை காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்றி சுவாமி தரிசனம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்றைக்கி போனாலும் அந்த ஏகாம்பரேஸ்வர் கோவில் அந்த அழகான கல்யாண காட்சியை பார்க்கலாம். அந்த மாதிரி பூஜை மூலமாக உயர்ந்த பராபக்தி ஏற்படும், பற்றுக்கள்லாம் போயிடும் அப்படின்னு காமாட்சி காமிச்சு கொடுத்தா. அந்த காமாட்சிகிட்டே நம்ம அதை வேண்டிக்கலாம். அதுக்கு பத்ரீமோ வயமஞ்சலிம் பிரதிதினம் பந்தச்சித்தே தேகினாம், பந்தங்களை போக்கக்கூடிய உன்னுடைய இந்த மந்தசித்தத்துக்கு வயம் நித்தியம் ஒவ்வொரு நாளும் பிரதிதினம் அஞ்சலிம் பத்ரீமஹா கைகூப்பி வேண்டிக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி உயர்ந்த பக்தியை பற்றுக்கள் விளங்கி ஞானம் ஏற்படக்கூடிய அந்த பக்தியை அருள வேண்டும் அப்படின்னு வருது. பத்ரீமோ வயமஞ்சலிம் பிரதிதினம் பந்தச்சிதே தேகினாம் கந்தர்ப்பாகம தந்திர மூலகுரவே கல்யாண கேளி புவே, மங்களங்களின் விளையாட்டு இருப்பிடம் போன்ற உன்னுடைய அந்த மந்தஸ்மிதம் கந்தர்பாகம தந்திரம் மூலகரவே. இந்த கந்தர்பாகம தந்திரங்கிறது இந்த மூக்கபஞ்சத்தை முழுக்க வருது. ஆனால் சுவாமிகள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. அதெல்லாம் அந்த மான்மதி காப்பி வித்யா அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், நீ பாராயணம் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டார். அந்த பராபக்தி வரும் ஒரு நாளைக்கு, ஞானம் பிறக்கும் ஒன்று விளங்கும், அது வரைக்கும் திரும்ப திரும்ப படி அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் நமக்கு காமாட்சியாக கனசார புஞ்ச ரஜசே காமத்ருகஷாம், காமநேரத்தினுடைய கண்களுக்கு பச்சைக்கற்பூரம் போன்ற அந்த வெண்மையாக இருக்குது மந்தஸ்மிதம். அது பச்சைக்கற்பூரம் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், அந்த மாதிரி காமாட்சியுடைய மந்தஸ்மிதம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மந்தாரஸ்தபக பிரபா மதமுஷே, மந்தாரம் ஒரு வெண்மையான பூ, அதோடைய அந்த நான் வெண்மையாக இருக்கேங்கிற கொழுப்பான் அது ஒன்றும், அதாவது அதை விட வெண்மையாக இருக்குது காமாட்சியுடைய மந்தஸ்மிதம். மந்தாரஸ்தபக பிரபா மதமுஷே, அந்த மதத்தை போக்கும் உன்னுடைய அந்த அழகான மந்தஸ்மிதம். மந்தஸ்மித ஜோதிஷே, மந்தஸ்மிதத்தின் ஒளிக்கு பத்ரீமோ வயம் அஞ்சலி, நித்தியம் நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம், எங்களுடைய பந்தங்களை போக்கி உயர்ந்த பக்தியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.